அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவக்குமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து.
இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்கள் மீது சுடப்பட்டது கண்டனத்துக்குரியது, அதை மத்திய அரசிடம் வலியுறுத்தி நாங்கள் சொல்லுவோம்.
மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து தேசிய மீனவர் பேரவை தலைவர் இளங்கோ அளித்த பேட்டி.
மீன் பிடிப்பதற்காக கடலில் செல்லக்கூடியவனை சுட்டுக் கொள்வதற்கு யாருக்கும் எந்த அனுமதியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு மனித உரிமை மீறலாகும்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் அறவாழிலம் பருதி. தென்கொரியா மற்றும் அமெரிக்க ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு கவசத்தை நிர்மாணிக்க தொடங்கியதை அடுத்து தன்னுடைய சொந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக சில வெளியில் தெரியாமல் நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் ஜென் சுவாங் கருத்து கூறியுள்ளார். வடகொரியாவிலிருந்து வரும் தாக்குதல்களை தடுக்கும் வகையில் இந்த ஏவுகணை பாதுகாப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தென்கொரியா கூறியுள்ளது. கடந்த திங்களன்று ஜப்பான் கடற்கரைக்கு அப்பால் உள்ள பகுதியில் தொடர் ஏவுகணைகளை ஏவி வடகொரியா சோதனை நடத்தியிருந்தது. இதற்கு சீனா தனது கண்டனங்களை கூறியிருந்தது. ஈராக்கில் உள்ள முசுல் நகரில் ஐஎஸ் தீவிரவாதிகளை விரட்ட நடைபெற்று வரும் போரில் நகரின் மையப்பகுதியில் உள்ள முக்கிய கட்டடங்களை இராணுவம் கைப்பற்றியுள்ளது. இச்சூழலில் ஈராக் அதிபர் ஹைதர் அல்லாபாடி முசுலில் உள்ள படைப்பிரிவினர்களை சந்தித்துள்ளார். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நகரத்தை விட்டு வெளியேறி வருகின்றனர். ஈராக்கில் ஐஎஸ் அமைப்பினரின் இறுதி வலிமையான கோட்டையாக முசுல் விளங்கி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள பாதுகாப்பு சூழல்களை பற்றி விவாதிக்க துருக்கி, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் மூத்த ராணுவ அதிகாரிகள் தென்துருக்கியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். மூன்று நாடுகளுக்கும் இடையே நடைபெறும் முதல் உயர்நிலை கூட்டம் இதுவாகும். அனைத்து தரப்பினரும் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான பிரச்சாரத்திற்கு ஆதரவு கூறியுள்ளனர். ஆனால் ரஷ்யா ஆதரவு பெற்ற சிரிய அரசாங்கத்தில் அதிபராக இருக்கும் அசாத்துக்கு துருக்கி மற்றும் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அவமதிப்புகளுக்கு உள்ளான சந்தை ஆலோசகர் ஒருவரிடமிருந்து தான் பணம் பெற்றதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் 2024 ஒலிம்பிக் விளையாட்டுகளை நடத்துவதற்கு விண்ணப்பிக்கப்பட்ட மனுக்களை மதிப்பீடு செய்யும் ஒலிம்பிக் குழுமின் தலைமை பொறுப்பில் இருந்து நபீபிய தடகள வீரரான பிராங்கி ஃப்ரெட்ரிக்ஸ் விலகியுள்ளார். கடந்த 2016 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் உரிமை பிரேசிலுக்கு வழங்கப்பட்ட போது விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த விற்பனை பிரிவின் நிர்வாகி ஒருவரிடமிருந்து ஃப்ரெட்ரிக்ஸ் கிட்டத்தட்ட $300,000 பெற்றதாக கூறப்படுகிறது. தான் எந்த தவறையும் செய்யவில்லை என மறுத்துள்ள ஃப்ரெட்ரிக்ஸ் ஒலிம்பிக் ஆணையத்தின் பணிகள் திசை திரும்பாமல் இருப்பதற்காக தான் விலகுவதாக அறிவித்துள்ளார். பாரிசுக்கு வெளியே இருந்த வன உயிரியல் பூங்கா ஒன்றிலிருந்த வெள்ளை காண்டாமிருகத்தை கடத்தல்காரர்கள் சுட்டுக்கொன்று அதன் கொம்பை அறுத்து எடுத்துச் சென்றுள்ளனர். நேற்றைய தினம் இரவு பாரிசிலிருந்து மேற்கிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தொய்ரி வன உயிரியல் பூங்காவில் இந்த 4 வயது காண்டாமிருகமானது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் உள்ள வன உயிரின பூங்காவில் கொம்புக்காக காண்டாமிருகத்தை கடத்தல்காரர்கள் கொன்றிருப்பது இதுவே முதன்முறையாகும். சவுதி மன்னர் சமீபத்தில் மலேசியாவிற்கு வருகை தந்திருந்த போது அவரை படுகொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை முறியடித்துவிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சவுதி மன்னர் மலேசியாவிற்கு வருவதற்கு 1 மாதம் முன்பு தன்னுடைய படையினர் ஏமனிலிருந்து வந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 நபர்கள் உட்பட 7 பேரை கைது செய்துள்ளதாக மலேசிய காவல்துறை தலைவர் ஹாலித் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். சுமார் 2 ஆண்டுகளாக தற்போது வரை ஏமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து சவுதி தலைமையிலான கூட்டணி படையர்கள் எதிர்த்து சண்டையிட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் இலங்கை கடற்படைக்கு தொடர்பில்லை என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் இலங்கை கடற்படைக்கு தொடர்பு இல்லை என இலங்கை வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இது தெரிய வந்துள்ளதாக கூறும் இலங்கை அரசு இந்த விவகாரம் தொடர்பான விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் யார் இதில் ஈடுபட்டிருந்தாலும் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்றும் GPS தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் பயன்படுத்தி இந்திய அதிகாரிகளின் துணையுடன் முழு விசாரணை நடத்தி சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என இலங்கை தெரிவித்துள்ளது. இலங்கையின் அனைத்து அரசு துறையினரும் இந்திய மீனவர்களை மனித நேயத்தோடு நடத்த வேண்டும் என்பதில் இலங்கை அரசு உறுதியாக இருப்பதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர் கொல்லப்பட்டது குறித்து இந்திய அரசு கவலை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர் ஆணையர் இந்த விவகாரத்தை இலங்கை பிரதமரின் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளார் என வெளியுறவுத்துறை அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்கள் மீது சுடப்பட்டது கண்டனத்துக்குரியது. அதை மத்திய அரசிடம் வலியுறுத்தி நாங்கள் சொல்லுவோம். அதற்கு தீர்வு காண்பதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் பாரத பிரதமரிடத்திலும் நாடாளுமன்றத்திலும் இதை குரல் எழுப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்
என்றார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக அரசு உயிரிழந்த மீனவர் பிரிட்ஜோ குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்த சரோன் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாயும் இழப்பீடு அறிவித்துள்ளது. இதற்கிடையே மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையினால் மட்டும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முடியாது என தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவின் செயல் தலைவருமான மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிர மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் சமூக அமைப்புகளின் தலைவர்களும் இலங்கை அரசுக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளனர்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. மீனவர் பிரிட்ஜோ இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இது குறித்தும் இந்திய மீனவர்களின் கோரிக்கைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய மீனவர் பேரவை தலைவரான இளங்கோவிடம் கேட்டேன்.
நேற்று இரவு கடல்ல மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் படகை நோக்கி துப்பாக்கிகள் சுட்டுருக்காங்க. அதுல பிரிட்ஜோன்ற ஒரு 21 வயது மீனவ இளைஞர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு இளைஞர் வந்து குண்டடிப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிகழ்வு வந்து இந்திய எல்லைப்பகுதியில் நடைபெற்றதாக தான் வந்து இந்த சம்பவத்துல அங்க நேரில் இருந்தவங்க சொல்றாங்க. ஆனாலும் இந்திய எல்லைப்பகுதியில் நடந்திருந்தாலும் சரி, அல்லது இலங்கை கடற்பகுதியில் நடந்திருந்தாலும் சரி, எந்த ஒரு மீனவனையும் கடலில் மீன் பிடிப்பதற்காக கடலில் செல்லக்கூடியவனை சுட்டுக் கொள்வதற்கு யாருக்கும் எந்த அனுமதியும் கிடையாது. அது மட்டுமல்ல, இது முழுக்க முழுக்க ஒரு மனித உரிமை மீறலாகும்.
அதே சமயத்துல வந்து இந்த விஷயம் தொடர்பா வந்து கருத்து தெரிவித்துள்ள இலங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நடத்தின ஆரம்ப கட்ட விசாரணைகள் வந்து இலங்கை கடற்படை இவ்வாறான தாக்குதலை நடத்தவில்லை என்று தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது பத்தி உங்கள் கருத்து என்ன?
2016 நவம்பர் மாதம் இதே போன்று நாகப்பட்டினம் சேர்ந்த 2 மீனவர்கள் கடலில் துப்பாக்கியால் சுடப்பட்டார்கள். அப்பொழுது இதே போன்ற ஒரு பொய்யை தான் இலங்கை அரசு சொன்னது. இப்போது நாங்கள் கேட்பதெல்லாம், 2016 நவம்பர் மாதம் நடந்த துப்பாக்கி சூட்டில் 2 மீனவர்கள் குண்டடிப்பட்டு பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் தான் சிகிச்சை பெற்றார்கள். இப்பொழுது இந்த ஒரு மீனவர் இறந்து போயிருக்கார், ஒரு மீனவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஒரு மீனவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அது இலங்கை ராணுவம் அப்படி சுடவில்லை என்றால் சுட்டது யார், சுட்டது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது இந்திய அரசினுடைய, இலங்கை அரசினுடைய கடமை.
ஆனா அதே சமயம் நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி வந்து அவர் வந்து இந்திய எல்லையில் இருந்தாலும் சரி, இல்ல எல்லை தாண்டி சென்றிருந்தாலும் அவரை சுட்டிருக்க கூடாது அப்படின்னு. ஒரு மீனவரை சுட்டிருக்க கூடாது என்பது வேறு விஷயம். அதே சமயம் வந்து இந்திய மீனவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வர்ற விஷயம் எல்லை தாண்டி சென்றும் மீன் பிடிப்போம் அப்படிங்கறது, அது வந்து 2 நாடுகளுக்குள்ள உள்ள அந்த ஒப்பந்தத்தை மீறுவதாக அமையாதா?
கடந்த நவம்பர் 2 டெல்லியில் 2 நாட்டு மீனவ பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதி நான். அப்பொழுது அதற்கு பிறகு 5 தேதி 2 நாட்டினுடைய உயர்மட்ட கூட்டத்தில் 2 நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் மீன்வளத்துறை அமைச்சர்களும் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்தினுடைய ஒரு தொடர்பாக ஜனவரி 2017 கொழும்புவில் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் அதற்கு முந்தைய கூட்டத்திலும் எடுக்கப்பட்ட ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன், 2 நாடுகளுடைய அமைச்சர்களும் கையெழுத்து ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் எந்த காரணத்தை கொண்டும் மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தாலும் கூட அவர்களை சுட மாட்டோம் என்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு பிரகடனம் செய்திருக்கிறார்கள். ராமேஸ்வரம் மீனவர்கள் என்னோடு காலையில் கூட தொடர்பு கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கு எனக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இப்பொழுது உடனடியாக அந்த பிரேதத்தை நாங்கள் வாங்கப் போவதில்லை. அந்த பிரேதத்திற்காக மாநில அரசு கொடுக்கக்கூடிய ₹ ரொக்கத்தையே வாங்கப் போவதில்லை. இந்த மீனவருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுவதற்கு பிரதமரிடமிருந்து ஒரு நேரடியான எங்களுக்கு பதில் வேண்டும். நாளை மறுநாள் நாகப்பட்டினத்தில் 6 மாவட்டங்களை சார்ந்த மீனவ பிரதிநிதிகள் கூட்டம் நடக்க இருக்குது. அந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து எல்லா விதமான அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முடிவெடுக்கிறோம்.
தேசிய மீனவர் பேரவை தலைவர் இளங்கோ அளித்த பேட்டியது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். லண்டனில் பிரதமர் வசிப்பிடம் அமைந்துள்ள இலக்கமென் 10 டவுனிங் தெருவுக்கு முன்பாக புலம்பெயர்ந்து அங்கு வாழும் இலங்கை தமிழர்கள் சிலர் போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த செய்தியை லண்டனில் இருந்து வழங்குகிறார் பூபாலரத்னம் சீவகன்.
நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்று தம்மை அழைத்துக் கொள்ளுகின்ற புலம்பெயர் இலங்கை தமிழர் அமைப்பு லண்டனில் பிரதமரின் வதிவிடத்துக்கு முன்பாக கடந்த 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது. இலங்கை இறுதிப் போரின் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆராய்கின்ற ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மாநாடு ஜெனிவாவில் நடக்கும் நிலையில் அந்த மாநாட்டில் இலங்கைக்கு முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை நிறைவேற்ற மேலும் கால அவகாசம் வழங்கப்படக்கூடாது என்று கோரியே இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக அந்த அமைப்பைச் சேர்ந்த நேமிநாதன் கஜேந்திரன் கூறுகின்றார்.
ஜெனிவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மனித உரிமை கூட்டத்தொடரிலே இலங்கை அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஏனென்று சொன்னால் 34வது மனித உரிமை கூட்டத்தொடரில் ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட அந்த தீர்மானங்களை இலங்கை அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை. அதற்கு எதிராக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றோம். அரசாங்கத்துக்கு அவகாசம் கொடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தையும் மற்றது எமது ஆறாம்ச கோரிக்கைகளையும் வைத்து இந்த போராட்டம் முன்னெடுத்து செல்கின்றோம்.
இந்த போராட்டங்களின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பைச் சேர்ந்த ராசலிங்கம் திருக்குமரன் என்பவர் உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தி வருகின்றார். இலங்கை தமிழர்களின் காணிகளை ராணுவம் விடுவிக்க வேண்டும், இலங்கை போர் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச விசாரணை வேண்டும் என்பவை போன்ற 6 கோரிக்கைகளும் தம்பசம் இருப்பதாக அந்த அமைப்பினர் கூறுகின்றார்கள்.
பூபால ரத்னம் சீவகன் வழங்கிய செய்தி அது. கிழக்கு மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட காலவரையற்ற சத்தியாகிரக போராட்டம் 2வது வாரமாக தொடர்கிறது. இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகளினால் ஆரம்பிக்கப்பட்ட காலவரையற்ற சத்தியாகிரக போராட்டம் 2வது வாரமாக தொடர்கின்றது. அரச துறைகளில் போட்டி பரீட்சையின்றி தொழில் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதான கோரிக்கையாக முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது.
பட்டதாரிகளுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க, எக்ஸாம் வச்சு அதுல தட்டி தட்டி விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா 2012 பட்டதாரி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு வயசு போய் கொண்டு
எங்க தாய் தகப்பனங்களை கஷ்டப்பட்டு படிப்பிச்சாங்க, இப்ப அவங்களை நாங்க பாக்குறதா எங்களை அவங்க பாக்குறதான் கூட தெரியாத நிலையில நாங்க இருக்கோம். தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் எங்களுக்கு பட்டம் பெற்ற எங்களுக்கு உடனடியாக நியமனம் வழங்கணும்.
போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் வந்து சந்திக்கின்றார்கள், ஆதரவும் ஆறுதலும் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் தொழில் வாய்ப்பு தொடர்பில் உறுதிமொழியோ உத்தரவாதமோ அவர்களிடமிருந்து கிடைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது.
அரசியல்வாதிகள் வராங்க போறாங்க, அதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான தீர்வுமே கொடுக்கப்படல, இல்ல அதுக்கான ஒரு காரணம் சொல்ற மாதிரியும் இல்ல. அப்ப எங்களை ஒரு ஒதுக்கிவிட்ட மாதிரி நாங்க இந்த இடத்துல கடந்து கொண்டிருக்கோம். நான் கடைசி இந்த இடத்துக்கு போக மாட்டேன், கட்டாயம் தீர்வு கிடைச்சே ஆகணும். போன முறை இதே மாதிரி கிழக்கு மாநில முதலமைச்சர் வந்திருந்தார், வந்து சொன்னாரு உங்களுக்கு 3வது மாதத்துக்குள்ள தீர்வு கிடைக்கும், 6வது மாதம் 9வது மாதம் சொல்லி இந்த அடுத்த வருஷமே வந்துருச்சு. இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வுமே கிடைக்கப்படல. சும்மா கதைச்சிட்டு போறதுக்கோ பாத்துட்டு போறதுக்கோ ஒரு தினத்தை வராதிங்க, தீர்வோட மட்டுமே யாராவது வந்து பேசணும்னு சொல்லிக்கிறோம்.
கிழக்கு மாகாணத்தில் சுமார் 6000 வேலையற்ற பட்டதாரிகள் இருப்பதாக கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. வேலையற்ற பட்டதாரிகளுக்கு மாகாண அரச துறையில் தொழில் வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் செயலகம் கூறுகின்றது. இது தொடர்பில் ஏற்கனவே பிரதம மந்திரியுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று முன்னேற்றகரமான பதில் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
ஆர். உதயகுமார் வழங்கிய செய்தி அது. அடுத்து விளையாட்டுக் கண்ணோட்டம். பெங்களூருவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் 75 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் அறவாளி இளம்பருதி.
பெங்களூரு கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இன்றைய பரபரப்பான ஆட்டத்தில் இந்தியா 75 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணியை வென்றது. இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. புனே நகரில் நடைபெற்ற முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் 333 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இவ்விரு அணிகளுக்கும் இடையே பெங்களூருவில் 4ஆம் தேதி துவங்கிய 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து முதல் இன்னிங்ஸில் 189 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தது. தொடக்க ஆட்டக்காரர் கே எல் ராகுல் 90 ரன்களை எடுக்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். பின்னர் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 276 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய சுழல்பந்து வீச்சாளர்கள் ரவீந்திர ஜடேஜா 6 விக்கெட்டுகளையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 விக்கெட்டுகளையும் பெற்றனர். தொடர்ந்து தனது 2வது இன்னிங்ஸில் விளையாடிய இந்தியா 274 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. புஜாரா 92 ரன்களை எடுத்தார். அவருக்கு பக்கபலமாக தொடக்க ஆட்டக்காரர் கே எல் ராகுல் 0.5 சதம் எடுத்தார். தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா ஆரம்பம் முதலே தடுமாறியது. இந்திய சுழல்பந்து வீச்சாளர் அஸ்வின் மிகச்சிறப்பாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றிக்கு உதவினார். இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான கே எல் ராகுல் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார்.
அறவாளி இளம்பருதி வழங்கிய செய்தியுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் நேர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.